மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயம் என்ற ஒன்றை அமைத்து அதில் மனம் என்ற ஒன்றையும் அமைத்திருக்கின்றான். மனம் எந்த அளவுக்கு ஒரு உறுப்பை பாதிக்கிறது என்பதை அறிவிக்கும் விதமாக இருதயத்தில் மனதை அமைத்து அந்த மனதில் ஏதேனும் ஒரு பயம் ஏற்படுமானால் அந்த இருதயத்தை அது உலுக்கிவிடுகிறது. திடீரென்று ஒரு அதிர்ச்சியை மனதுக்கு ஏற்படுமானால் அந்த இருதயம் நின்றே போய்விடுகிறது. அந்த இருதயத்தில் ஒரு கவலை ஏற்படுமானால் அந்த இருதயமானது இயக்கத்தில் சோம்பி போய்விடுகிறது. ஒரு பதட்டம், ஒரு ஏக்கம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு துயரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மனம் என்ற ஒன்றை இறைவன் படைத்திருக்கின்றான். அது நாளைய வாழ்க்கையில் எப்படி நான் வாழ்வது என்பதை அறிவிக்கும் விதமாக இயங்க வேண்டும். ஒரு தவறு செய்து அதன் காரணமாக சில பிரச்சனைகளுக்கு உண்டாகின்றேன். அந்த மனம் கூறுகிறது, இனி இந்த தவறை செய்யக்கூடாது. நாளைய வாழ்க்கையில் நான் நல்ல விதமாக நன்மையை கொண்டு தீமைகள் என்னை விட்டும் விலகி நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நான் வாழ்வேனேயானால் நம்முடைய மனம் அறிவிக்கின்றது எவ்விதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நிகழ்ந்த பிரச்சனைகளை கொண்டு எப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த விதத்தில் நீங்கள் தூய்மையாக வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை இனி சுமூகமாகவும் அழகாகவும் உங்களுக்காக நிறைவேற வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்கின்றது உங்களுடைய மனம். நான் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுப்பேனேயானால் நிச்சயமாக என்னுடைய இருதயமானது அமைதி பெறுகிறது. என்னுடைய எண்ணத்தின் தூய்மை என் இருதயத்தை நாளைய வாழ்க்கைக்காக செவ்வாய்ப்படுத்துகின்றது. எவ்வளவு காலம் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன் அது எதிரடங்கியிருக்கிறது என்றால், எந்த அளவுக்கு நாம் தூய்மையான எண்ணத்தை கொண்டு நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சுமூகமான அழகான முடிவை எடுத்திருக்கின்றோம், அது எந்த அளவுக்கு சரியானது என்பதையும் நான் தெளிவடைந்திருக்கின்றேன். இப்பொழுது அந்த இருதயம் எனக்காக மாற்றமாக அமைகின்றது. இந்த காரியம் நிறைவேறும் வரையில் எனக்கு மரணம் இல்லை. எப்படி ஒரு அதிர்ச்சியானது என் உயிரை அந்த நிமிடமே பழிவாங்கி இருதயம் நின்று போய்விடுகிறதோ, ஒரு பயம் ஏற்படும் பொழுது இருதயம் நடுங்க ஆரம்பிக்கின்றது, அதன் காரணமாகவும் நம்முடைய மரணம் சீக்கிரமாக நிகழலாம். பயத்தில் ரத்தமே உறைந்து போய்விடுகின்றது. அந்த நிமிடம் கூட அதிர்ச்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பயத்திலேயே உயிர் பிரிந்துவிடும். இருதயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக அமைகின்றது அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதகமாக அமைகின்றது. என் மனதிற்கு சாதகமானதாக நன்மையான நலன்களை கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உறுதியாக இருக்குமானால் அந்த இருதயம் அதை ஏற்று அந்த உறுதிக்கு உறுதி சேர்க்கும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அதில் முடியும் வரையில் காத்திருக்கின்றது, அதுவரையும் மரணம் இல்லை. எண்ணத்தின் அளவுகோல் என்னவென்றால், எந்த அளவுக்கு நான் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று எண்ணம் கொள்கின்றேனோ, எதற்காக அந்த மனம் அமைக்கப்பட்டதோ, அந்த மனதை எந்த அளவுக்கு நான் உபயோகப்படுத்துகின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உபயோகப்படுத்தும் பொழுது உபயோகமற்றதாக ஆக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுருக்கப்பட்டு விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் அது எப்படி விடுகின்றதோ அதன்படி நான் வாழ்ந்துவிட்டு போகின்றேன். டேக் லைஃப் அஸ் இட் கம்ஸ். இந்த அடிப்படையில் வாழ்வது நிச்சயமாக மனிதன் என்ற அந்த அந்தஸ்துக்கு உரியதான வாழ்க்கை அல்ல. நீங்கள் சேமிக்கின்றீர்கள் நாளைய வாழ்க்கைக்காக. அந்த சேமிப்பில் உங்களுக்கு உறுதியான துணை அங்கு இருக்கிறதா என்று கேட்டார். இந்த சேமிப்பின் காரணமாக நான் வாழும் காலமெல்லாம் என்றென்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து விடுவேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் தெரியவில்லை. எந்த நேரத்திலும் எதிர்பாராமல் எனக்கு ஏற்படக்கூடிய செலவு வகைகள் இருக்கின்றன. அந்த செலவுகளின் காரணமாக என்னுடைய சேமிப்புகள் ஒரு நொடிப்பொழுது இல்லாமல் ஆகிடலாம். இந்த சேமிப்பு எனக்கு என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையை தரப்போவதில்லை. எனக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டுவிட்டது என்றால் இந்த சேமிப்பு உதவுமா என்று கேட்டால் இந்த சேமிப்பு உதவாது. எனக்கு என்னுடைய வியாபாரத்தில் எப்பொழுது நஷ்டம் ஏற்படும் என்று தெரியாது. நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் இந்த சேமிப்பு நீங்கிவிடும், நினைவுக்கு நீங்கிவிடும். எந்த விதத்திலும் எனக்கு உறுதியான துணை நிற்காத என்னுடைய வாழ்க்கையினுடைய அறிவை கொண்டு நான் இவ்விதமாக வாழ்வேன் என்று நீங்கள் எண்ணப்படுதெல்லாம் அது தவறான போக்காகவே இருக்கிறது. ஒருபோதும் உங்களுக்கு உதவாது. சிந்தித்து பார்த்தவர்கள் இந்த வழியை ஏற்க மாட்டார்கள். சேமித்து வைத்துக் கொண்டு நான் வாழ்வேன் என்று எண்ணும் பொழுது உங்களிடம் கேள்வி, உங்களுக்கு சேமிப்பு நிறைய இருக்கின்றது, இப்பொழுது நீங்கள் இருக்கிற வருமானமும் இருக்கின்றது, எது உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் எடுத்தடுப்பிலே எனக்கு சேமிப்பு வேண்டும் என்று கூறுவீர்கள். அப்படியானால் உங்களுடைய வருமானத்தை நிறுத்திவிடுகின்றேன், நீங்கள் சேமிப்பில் வாடுங்கள் ஏற்றுக்கொள்கின்றேன் கேட்டால் இல்லை, இப்பொழுது எது பெரிது, ஒவ்வொரு நாளும் எனக்காக உறுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிற இந்த வருமானம் முக்கியமா, அல்லது நான் எவ்வளவு கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்திருந்தாலும் சரி அது எப்பொழுது எந்த நொடிப்பொழுது என்னை விட்டு காணாமலாகும் என்று தெரியாது. அதனை நான் நம்புகின்றேன். பொதுப்படையாக எல்லோருமே சிந்தனையின்றைய செறிவு இல்லாததன் காரணமாக வெளிப்படையாக என்ன தெரிகின்றதோ அதை நம்பிவிடுகின்றார்கள். நான் சேமிப்பை நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுருக்கப்படுகின்றது. நான் என்னுடைய வருமானத்தை நம்பும் பொழுது ஓரளவு விசாரமாகின்றது. நாளைய வாழ்க்கைக்காக சேமிப்பு கூடாது என்றால் வேறு என்ன வேண்டும்? என் மனம் என்று நாளைய வாழ்க்கையை பற்றி சமாதானம் அடைய வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் நீங்க வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் நீங்க வேண்டும். நாளைய வாழ்க்கை என்பது புதிய வாழ்க்கை. நான் புதிய படைப்பாக படைக்க இருக்கின்றேன், படைக்கப்பட இருக்கின்றேன் என்பதை நம்ப வேண்டும். இதுவரையில் என்ன வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனோ அந்த வாழ்க்கை எனக்காக நிச்சயமாக கூடாது. காரணம், அந்த வாழ்க்கையில் நிறைய மனதிற்கு தாங்களும் மனத்தாங்களும் கவலையும் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. துயரங்கள் தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கின்றது. இவற்றை கொண்டு நாளைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ முடியாது. நாளைய வாழ்க்கையில் நான் பிறக்க வேண்டும். பொழுது புலரும் பொழுது புதிய வாழ்க்கையாக எனக்கு அது அமைய வேண்டும். பழைய வாழ்க்கையினுடைய சாயல் இருக்கக்கூடாது. நான் வளர வேண்டியவன், மனதால் வளர வேண்டியவன். மனதனுடைய சுமைகளால் நான் தேய்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அந்த மனதின் சுமைகள் நீக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஒவ்வொரு நாளின் இரவு பொழுதிலும் தூங்குவதற்கு முன்பாக நாளைக்கு நல்லபடியாக வெளியேற்றும் என்று நான் எண்ணுவேன். நாளைக்கு நல்லபடியாக விடியட்டும் என்று நான் எண்ணுவது என் இறைவன் எனக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை கொண்டு நான் எண்ணுகின்றேனே தவிர நானாக சொந்தமாக நாளைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோன் என்பது நிச்சயமாக அது தகாத வார்த்தை. நான் அறிவிக்கப்படுகின்றேன் என்ற உள்ளத்தில் அதனை நான் இப்பொழுது கொடித்துக் கொள்ள வேண்டும். என் மனதில் நான் அறிவிக்கப்படுகின்றேன் நாளைய வாழ்க்கையை பற்றி எப்படி அமைய வேண்டும் என்று. ஒவ்வொரு இடமும் கேட்கலாம், நாளைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று கேட்டால் நல்லபடியாக அமைய வேண்டும். அந்த நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதை அறிவிப்பவன் இறைவன். ஏனென்றால் அந்த நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு உங்களுக்கு பொருள் கேட்டால் அர்த்தம் என்ன என்று கேட்டால் தெரியாது. நல்லபடியாக என்றால் நல்லபடியாக அவ்வளவுதான். இதுவரை இருக்கக்கூடிய நான் அனுபவித்த எந்த கேடுகளும் என்னை தொடரக்கூடாது. எனக்கு இனி நான் அனுபவித்த கஷ்டங்கள் அவ்வளவுமே இனி எனக்கு தொடரக்கூடாது, வாழ்க்கையில் நிகழக்கூடாது. கஷ்டங்களை நான் விரும்பவில்லை. எனவே எந்த உருவத்திலும் எந்த தோற்றத்திலும் எனக்காக உருவாகக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடாது. ஆனால் அழகான விஷயங்களாக அந்த ஒவ்வொரு நாள் பொழுதும் வளர வேண்டும். இதனை அறிவிப்பவனும் இறைவன் தான். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன் தான். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வாக்கு உங்களுக்காக எவ்வளவு சத்தியமான வார்த்தையாக இருக்கிறது, இதனை நாம் ஏன் நம்ப வேண்டும்? 57வது அத்தியாயம் 22வது வசனம், பூமியிலோ அல்லது உங்களிலோ, பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதாகும். உங்களிலோ பூமியிலோ நடக்கக்கூடிய எந்த சம்பவமும், நடக்க இருக்கக்கூடிய எந்த சம்பவமும் அது உண்டாகுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் அது அமைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருடைய மனதிலும் அது இருக்கும். சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று. அந்த சிறப்பான வாழ்க்கை என்ன? நான் தெளிவான மனநிலையை கொண்டு வாடும் காலமெல்லாம் அது சிறப்பான வாழ்க்கை. எந்த குழப்பமும் தீண்டாத வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கையை பற்றியோ அல்லது நிகழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பற்றியோ, நாளைய வாழ்க்கைக்கு நான் எந்த விதமாக விரும்புகிறேன் என்பதை பற்றியோ எந்த விதமான இடையூறும் இல்லாமல், சந்தேகமும் இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறும் பொழுது, எந்த வகையிலும் எந்த தடையும் என்ற மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ, அமைதிக்கு பாதகமானதாகவோ எதுவும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். இந்த எண்ணம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இது நல்ல எண்ணமா அல்லது தவறான எண்ணமா என்று கேட்டால், நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புவது. யார் உயிரை படைத்தானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு மட்டும்தான் அந்த வழியும் இருக்கின்றது. எனவே இது அழகான சொல்லாக இருக்கின்றது. நாம் இதை மறுத்தவர்களா என்று கேட்டால், நிச்சயமாக நாம் அதை மறுக்க முடியாது, வேண்டும் தான். இந்த வேண்டும் என்ற விருப்பத்தை யார் தன்னுடைய விருப்பமாக கொண்டு நெஞ்சத்தில் நிறைக்கின்றார்களோ, இது இறைவனிடமிருந்து வந்த வார்த்தையின் காரணமாக இது சத்தியமாக எனக்கு நிறைவேறத்தான் நிறைவேறும் என்று யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது அல்லாமல் மனிதர்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டு, வாழ்க்கை என்றால் மேடுபள்ளம் இருக்கும், மனிதர்கள் என்றால் கள்ளன் கபடமாகத்தான் இருப்பார்கள், சோதனைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்றெல்லாம் நான் கூறுவது, எந்த அளவுக்கு நன்மையை வெறுத்து தீமையை நாம் மேற்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள வாக்கானது, நிச்சயமாக இறைவன் நன்மையை விதித்தான், ஆனால் நாமோ அதற்கு புறம்பாக நமக்கு கேடாக தீமையை நமக்காக ஆக்கிக் கொண்டோம். எனக்கு கேடுகள் தான் நிகழும் என்ற அந்த அடிப்படையில் இப்பொழுது தீர்மானிக்கப்படுவது என்னவென்றால், உங்களுடைய உள்ளத்தில் எதனை இறைவன் நன்மையாக விதைத்தானோ அதற்கு மாற்றமாக நீங்கள் கொள்ளும் பொழுது அது தீர்மானிக்கப்பட்டதாக ஆகிறது. உங்களிலோ பூமியிலோ நடக்கக்கூடிய எந்த சம்பவமும் அது உண்டாகுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. உங்களுடைய இருதயத்தின் மீது சத்தியமாக, நாளைய வாழ்க்கையை விரும்பக்கூடிய அந்த மனதின் மீது சத்தியமாக, இன்று இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தேவையை கொண்டிருக்கின்றீர்களே, நன்மையான தேவையாக இருந்தால் அது உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு உங்களுடைய மனதில் இறக்கப்பட்டதாகும். கெட்ட எண்ணமாக இருந்தால், நான் செத்துவிடுவேனோ, எனக்கு பெரும் பாதகத்தில் நான் ஆகிவிடுவேனோ, நஷ்டமடைந்தனாக ஆகிவிடுவேனோ, நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு வறுமை வந்துவிடுமோ என்ற பயமெல்லாம் இருக்கின்றது. வேண்டாம், வறுமை வர வேண்டாம் என்று உங்களுக்குள் இறை செய்தி இருக்கும் பொழுது வந்துவிடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். இறை நம்பிக்கை உடையவர்கள் என்பது உண்மையானால், நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன், தெய்வ பக்தி கொண்டவன், இறை நம்பிக்கை கொண்டவன் என்பதெல்லாம் வெளியில் சொல்லித் திரிகின்ற வார்த்தைகள் தானா, அல்லது உள்ளத்தில் இறைவனுடைய உதவி தேவை என்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? இறைவனுடைய உதவி தேவை என்றால் நீங்கள் விரும்புவது உண்மையானால், இறைவன் இருக்கின்றான் என்பது நம்பிக்கை கொள்வது உண்மையானால், உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கக்கூடிய நற்செய்தி உண்மையானது. நான் என்னுடைய நற்செய்தியை பற்றி நம்பிக்கை இழந்து விட்டேன், என்னுடைய எண்ணத்தின் மீது நான் அமைவேனா என்பது எனக்கு தெரியவில்லை, குழப்பமாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை உண்டு என்று நம்பக்கூடிய நீங்கள் அதனை நீங்கள் உண்டாக்குவதில்லை. ஒவ்வொரு நாளையும் பொழுதுபடல் செய்வது நீங்கள் அல்ல. உங்களுடைய பூமியில் நாளைய தேவைக்காக வேண்டி இன்று உங்களுடைய பயிர்களும் தானியங்களும் உணவு வகைகளும் ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதில் நிழல் காய வேண்டி, நீங்கள் அதில் ஓய்வு பெற வேண்டி, அதனுடைய விளைச்சல்களில் நீங்கள் பயன்கள் பெற வேண்டி, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய தேவைகளுக்கென. அவிதமாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கை உங்களுக்காக புதிதாக படைக்கப்பட இருக்கின்றது. உங்களுடைய உள் உணர்வில் அது அமைக்கப்பட்டு விட்டது. எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய விதியின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அல்லது உங்கள் விதிப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? இறைவன் உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கக்கூடிய அந்த நற்செய்தி உண்மையாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா, அல்லது இல்லை எனக்கு நாளைய வாழ்க்கை இந்த கேடுகளில் தான் அமையும் என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்களா? பெருமை கொண்ட மனிதர்களாக நாம் இருக்கும் பொழுது, நம்பிக்கை கொண்ட பிறகு நற்செய்திகளின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் கெட்டதன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று கூறும் பொழுது தீர்மானிக்கப்பட்டதாக ஆகிவிடும். எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் நன்மையை தேவை வேறு எதுவும் இருக்கக்கூடாது, சத்திய வாக்குகளை தேவை வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்பது உங்களுடைய இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அழகான ஒரு செய்தி. உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் அமையுங்கள். அந்த எண்ணத்தை சிதைவிடாதீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய மனம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நாளைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் காலமெல்லாம் உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டது. அது உருவாகவே செய்யும், அது உங்களுக்கு நிகழவே செய்யும். சந்தேகம் கொள்வது இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்காக நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நிகழ வேண்டும் என்ற அந்த ஆசையை கொண்டு விருப்பத்தை உங்களுக்கு அமைக்கும் பொழுது, நான் எனக்கு எல்லாம் தெரியும், நாளைக்கு இப்படித்தான் நிகழும் என்று கெட்ட வார்த்தைகளை உங்களுடைய மனதில் வைப்பீர்களானால் நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நீங்கள் வரம்பு மீறியவர்கள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வித்தியாசம் தெரிந்திருந்தும், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே வித்தியாசம் தெரிந்திருந்தும், அந்த நன்மையும் தீமையும் நாளைக்குத்தான் நிகழ இருக்கின்றன, அந்த நாளைய பொழுது நம் கையில் இல்லை என்று தெரிந்திருந்தும், சத்தியமாக எனக்கு கேடுதான் நிகழும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கவலையானது நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு கேடுகள் அமைந்துவிட்டன என்பதற்கான முன்னடையாளம். தீர்மானிக்கப்பட்டுவிட்ட ஒன்றாக இருக்கின்றது. தெளிவை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அந்த தெளிவின் மீது நீங்கள் வைத்திருக்க வேண்டும். தெளிவான வாழ்க்கை, தெளிவான எண்ணம், சத்தியமான எண்ணம், அழகானது, இது எல்லாம் உங்களுக்கு பொருத்தமானது, இறைவனுக்கும் பொருத்தமானது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் எதனால் இந்த நம்பிக்கையை கொள்ள முடியவில்லை என்றால், நான் தான் வாழ வேண்டும், நான் சம்பாதித்துத்தான் வாழ வேண்டும் என்று நாம் பிறந்தது முதலாக கற்பிக்கப்பட்டு, நீதான் உழைக்க வேண்டும், நீதான் சம்பாதிக்க வேண்டும், வேறு யாரும் துணை செய்ய மாட்டார்கள், எனவே நீ உழைத்து வாழ வேண்டும், அதற்காக நீ இன்று தயார்படுத்திக் கொள். காசு இருந்தால்தான் நீ வாழ முடியும். பணம் சம்பாதிக்க உழைப்பு தேவை, உழைப்புக்கு படிப்பு தேவை. படிப்பை கொண்டு உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த படிப்பு உலகம் அழியும் நாள் வரையிலும் சென்றாலும் வளரக்கூடிய படிப்பாக இருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து என்னென்ன வகைகளில் இவற்றையெல்லாம் நாம் நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள முடியும், ஒரு சாதகமாக ஒரு உபகரணமாக ஆக்க முடியும் என்று பொருள்களின் அடிப்படையில் பிரித்து பார்த்து பிறகு ஒன்று சேர்த்து நான் ஒரு பொருளை உண்டாக்குகின்றேன். பூமியில் உள்ள பொருள் அனைத்தையும் பிரித்து பார்க்கின்றேன், பிறகு வெவ்வேறு பொருளை ஒன்று கொட்டுகின்றேன், ஒரு உபகரணமாக மாறுகின்றது என் தேவைக்கு அடிப்படையில். நான் பொருளை நம்புகின்றேன். அருள் பொருள் என்ற இந்த இரண்டு இருக்கின்றது. இருதயத்துக்கு இருப்பது அருள். நான் என் அறிவை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்றால் பொருளின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த அறிவு நிகழ்மையை தவிர மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு தேவையை கொண்டும் அந்த அறிவு நிகழாது. எண்ணம் என்ற ஒன்று உங்களுக்காக உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணத்தின் மீது உங்களுடைய இறை வாக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இறை வாக்கானது நற்செய்திகளை கொண்டிருக்கின்றது. என்னுடைய அறிவோ அந்த நற்செய்திகளை நம்ப மறுக்கிறது. என்றென்றுமே எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத உடல் நிலையில் எந்த நோயும் ஏற்படாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றது உங்களுடைய உள்ளம். என்றாலும் அந்த உள்ளத்தின் தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், என்னுடைய அறிவை நம்பி பொருளை கொண்டு மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற அந்த அறிவிப்பை நம்பும் பொழுது பொருள்கள் அனைத்துமே அழியும் என்ற அந்த எண்ணத்தை நாம் மனதில் அந்த உண்மையை கொண்டு விளங்க வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி அழியும். நாம் ஒரு உருவமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலேயே மிக சிறந்த படைப்பினமாக மனித இனம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவிதமாயின் அந்த மனித இனமே ஒரு காலத்தில் அழியும். ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்திப்பான். அவனுடைய உடல் சிதறந்து போகும், சிதைந்தும் விடும், ஒரு காலம் நிலைத்து நிற்காது. அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரும் படைப்பாக இருக்கக்கூடிய மனித இனமே, ஒவ்வொரு மனிதனுமே அழிவான் என்று இருக்கும் பொழுது எப்படி நாம் என்னுடைய பொருள்களை கொண்டு வாழக்கூடிய அந்த அறிவை கொண்டு அந்த பொருள் எனக்கு பயன்படும் எக்காலத்திலும் என்று நம்ப முடியும்? அந்த அறிவு அழிவை கொண்டு உங்களுக்கு தன்னுடைய நன்மையை அது பொய்யாக அறிவிக்கின்றது. இந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழ முடியும் என்று அறிவு பொருள் அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் அருளானது நம்பிக்கையின் அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. நாளைய பொழுது நன்றாக விடிய வேண்டும் என்று நீங்கள் நம்பி உங்களுடைய படுக்கைகளுக்கு சென்றிருந்தீர்கள். அங்கு உங்களுடைய பிரார்த்தனையானது விருப்பமானது பிரார்த்தனையாக அமைகின்றது. இது தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களில் உள்ளதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் கொள்ளும் பொழுது அந்த நன்மையானது உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்காக விதியாக்கப்பட்டு உங்களுக்காக அது நிறைவேறும். பொருள்கள் அழியும், அருள் பெருகும். பொருள்களின் அடிப்படையை கொண்டு நாம் வாழும் காலமெல்லாம் என்னுடைய நாளைய வாழ்க்கைக்கு இன்றே நான் அறிவை தேடிக்கொள்கின்றேன். என்னுடைய நாளைய வாழ்க்கைக்கு இன்றே நான் அறிவை தேடிக்கொண்டேன். ஏனென்றால் அறியக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய அறிவு என்று பொருள் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. ஒவ்வொரு பொருளும் அழியும், ஒவ்வொரு உபகரணமும் அழியும். உங்களுடைய அறிவு பொருள் அடிப்படையில் செல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளாக பார்த்து 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 நான் அடையாளம் காணுகின்றேன். அதனை பிரித்து பார்த்து நான் என்னுடைய படிப்பில் நான் தேடிவிட்டேன். வெறும் பொருள் அடிப்படையை கொண்டு நம்முடைய 22-25 வருட படிப்புகள் முடிகின்றன. அந்த பொருள்களோ அழியக்கூடியது. அந்த பொருளை பற்றி அறிவிக்கக்கூடிய அறிவும் பயனில்லாதது. இன்று பயன்படக்கூடியது நாளைக்கு பயன்படாது. பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று கூறக்கூடிய அந்த அறிவு நீங்க வேண்டும். பார்க்க முடியாத நாளைய வாழ்க்கையில் எனக்காக படைக்க இருக்கக்கூடியதை என் உள்ளத்தில் இறைவன் அமைத்த அந்த அழகமிக்க வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருந்தது நான் அறிய மாட்டேன். ஆனால் நீங்கள் அறியாத ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை அங்கு தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்வோரெல்லாம் பார்க்க முடியாதவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர பார்க்கக்கூடியவற்றை அது இருக்கிறது அங்கு நம்பிக்கை கொள்வதற்கு எதுவுமே இல்லை. எண்ணம் உங்களை வழிநடத்தும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையின் பக்கம் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இதனை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். என் மனதில் எது நன்மையாக இருக்கின்றதோ அதனை நம்புவது இறை நம்பிக்கையாகும். என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், எந்த நோயும் என்னை தீண்டக்கூடாது, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறது, நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது பொருளின் அடிப்படையில் இல்லாமல் அருளின் அடிப்படையில் அமைய வேண்டும். உதாரணத்திற்கு பொருளின் அடிப்படையில் என்றால் என்ன அல்லது அருளின் அடிப்படையில் என்றால் என்ன என்ற உதாரணம், உங்களுக்கு கையில் ஒரு பொன் வந்துவிட்டது என்றால் அது ஆறவே இல்லை என்று கூறும் பொழுது இவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் இருக்கலாம், எனவே புண்கள் ஆறவில்லை. இது புண்ணு பார்க்க வேண்டியது, ஒரு சுகர் மாலிக்யூல் அந்த அளவு பார்க்க வேண்டியது, எல்லாம் பொருள் அடிப்படையில். ரத்தம் எடுக்க வேண்டியது, யூரின் எடுக்க வேண்டியது, அதில் எவ்வளவு சுகர் இருக்கிறது, ரத்தத்தில் எவ்வளவு சுகர் இருக்கிறது, இது அதிகமாக இருக்கிறது, அதனால் இது குணமாகவில்லை. ஒரு பொன் குணமாகவில்லை, அது அதிகமாகி பெரும் பொண்ணாகி விரல்களை வெட்ட வேண்டியிருக்கும், கால் கைகால்களை வெட்ட வேண்டியிருக்கும் என்று இவர்கள் உங்களுக்கு டயபெட்டிஸ் மருந்துகளை சர்க்கரை மருந்துகளை கொடுக்கின்றார்கள். இந்த சர்க்கரை நோயானது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை இப்பொழுது அருளை கொண்டு அறிய வேண்டும். நோய் என்பது என்னுடைய உயிரோட்டத்திலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது. உயிரோட்டம் இருந்தால் அங்கு நோய் இல்லை, உயிரோட்டம் பாதிக்கப்படும் பொழுது நோய் உண்டாகிறது. ஒரு இறந்துவிட்ட உடம்பு இருக்கிறது, உடல் இருக்கிறது, இறந்துவிட்டால் 2-3 நாட்கள் போதும் அங்கு கிருமிகள் தொற்றும், புடுப்பூச்சிகள் தொற்றும், இன்ஃபெக்ஷன் அங்கு ஏற்படுகிறது. உயிரோட்டம் நீங்கிவிட்டால் 2-4 போதும் அங்கு கிருமிகளும் புடுப்பூச்சிகளும் தொற்று ஆரம்பிக்கின்றன. இதற்கு பெயர் இன்ஃபெக்ஷன். ஆனால் உடல் நலத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த புடுப்பூச்சிகள் பற்றுப்போவதில்லை. 5 வருடங்கள் ஆனாலும் சரி, 60 வருடங்கள் ஆனாலும் சரி, 90 வருடங்கள் ஆனாலும் சரி, உயிரோட்டம் இருக்கும் வரையில் இறந்து போன 2 நாட்களில் தொற்றக்கூடிய இந்த கிருமிகளை போன்று உயிரோட்டம் உள்ள இடங்களில் உடலில் தொற்றுவதில்லை. உங்களுடைய நல்லறிவு இப்பொழுது வேலை செய்ய வேண்டும். என்னுடைய உயிரோட்டம் நன்றாக இருக்கும் வரையில் எந்த கிருமியும், அது டியூபர்குலோசாக இருக்கட்டும், மலேரியாவாக இருக்கட்டும், HIV-ஆக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் பி என்று இவர்கள் சொல்லக்கூடிய எந்த வகையத்தை கொண்ட நோயாக இருக்கட்டும், என்னுடைய உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, அதன் காரணமாக நோய் தொற்றியிருக்கிறது என்பது போல தவிர, என் உயிரோட்டம் நன்றாக இருக்கும் பொழுது அதையும் மீறி ஒரு நோய் தொற்றுகிறது என்பது நிச்சயமாக நல்லறிவு கிடையாது. ஆங்கில மருத்துவம் கூறுகின்றது, உங்களுக்கு நோய் தொற்றிக் கொண்டது. ஏன் தொற்றிக் கொண்டது தெரியவில்லை. இந்த அருள் ஆங்கில மருத்துவத்திற்கு கிடையாது என்பதை அறிய வேண்டும். உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய் இருக்கிறது, அதன் காரணமாக இப்பொழுது டயபெட்டிஸ் மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளடைவில் அந்த மருந்துக்கு வேலை செய்யவில்லை, டயபெட்டிஸ் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. 10 வருடங்கள் 15 வருடங்கள் எதனை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் என்று கூறுகின்றார்களோ அது கட்டுப்பாட்டில் இல்லை, வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 1 மாத்திரை ஆரம்பித்து 2 மாத்திரை, பிறகு 4 மாத்திரை, பிறகு இன்சுலின், பிறகு அதுவும் வேலை செய்யவில்லை, கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இன்ஃபெக்ஷன் அதிகமாகிவிட்டது, உங்களுடைய கால்கள் உயிரோட்டம் இழந்துவிட்டன. இப்பொழுது அங்கு புண்ணி ஏற்பட்டு கேங்க்ரைன் ஏற்பட்டு இந்த காலை வெட்ட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் 15 வருடங்களாக மருந்து சாப்பிட்டோமே, ஏன் சுகமாகவில்லை? 15 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய நோய் குணமாகிவிடும் என்று பொருளின் அடிப்படையில் வாழ்ந்தீர்கள். சுகர் என்ற ஒரு பொருள், அதனை நான் குறைத்துவிட்டால் நன்றாக வாழ்வேன் என்று. அந்த சுகர் நீங்கள் குறைத்தீர்கள், இருந்த போதிலும் அந்த நோயானது, அதன் தன்மையானது வளர்ந்து கொண்டே போய் கடைசியில் வீரியம் முற்றி போய் உங்களுடைய கால் நரம்புகளையும் பாதித்து அங்கு உணர்வு இழந்து போய் பின்னர் புண்கள் ஏற்பட்டு அங்கு அது சுகமாகவில்லை, அந்த இன்ஃபெக்ஷன் சுகமாகவில்லை. எதன் காரணமாக ஒரு புண் ஏற்பட்டுவிட்டு அது சுகமாகவில்லை என்றால், அந்த புண்கள் சுகமாகவில்லை என்றால், இது டயபெட்டிஸ் நோயாக இருக்கலாம், அதன் காரணமாக புண்கள் சுகமாகவில்லை, இன்ஃபெக்ஷன் சுகமாகவில்லை என்று கூறினார்களோ, அதே மருந்துகளை கொண்டு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுதும் அந்த மருந்துகளை அவர்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையிலும் புண்கள் ஏற்பட்டு ஆறாமல் கை கால்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அறிவு என்பது அறியக்கூடியது, அறிவு என்பது பொய்யானது. அருளின் பக்கம் வாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும், இறந்து கிடக்கக்கூடிய உடலில் இன்ஃபெக்ஷன் ஏற்படும், கிருமிகள் தொற்றும், உயிரோட்டம் உள்ள அந்த உடலில் தொற்றாது. உங்களுக்கு இப்பொழுது உயிரோட்டத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா, அல்லது டியூபர்குலோசிஸ் மருந்துகளை சாப்பிடுவதும், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிடுவதும், ஆன்டிவைரல் மருந்துகளை சாப்பிடுவதும், இதை கொண்டு நீங்கள் கிருமிகளை நீக்கப் போகின்றீர்களா, அல்லது உயிரோட்டத்தை பாதுகாக்கப் போகின்றீர்களா? உங்களுடைய அருள் இப்பொழுது பொருளுக்கு பதிலாக மாறுகின்றது. இதில் எனக்கு என்னுடைய அருள்மிக்க ஒளிமிக்க தெளிவு தேவை என்னுடைய மனதிற்கு, நான் நம்பிக்கை கொள்வதற்கு வெளிப்படையான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட கான்சிப்ட் நோயை குணமாக்குவதில்லை? அதை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கின்றது. குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அவ்வளவு இருக்கும். பெரும்பாலான குழந்தைகளுக்கு டான்சில் வெட்டி எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யவில்லை. ஒரு அப்பண்டிசைட்டிஸ் ஏற்படுகின்றது. ஆரம்ப காலங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஏற்படுகிறது. அதனை மருந்துகளை கொடுத்து அடக்குகின்றார்கள். இன்ஃபெக்ஷன் நான் ரிமூவ் பண்றேன்னு ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாங்க. பின்னர் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யவில்லை, வெற்றி எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும் ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யவில்லை என்பதை அறிவிக்கின்றது. குழந்தைகள் முதலாக யாருக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கும் வேலை செய்யவில்லை, பெரியவர்களுக்கும் வேலை செய்யவில்லை. கால்களை வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவர்களுடைய அறிவு பொய்யானது, பொய்ப்பற்றி விட்டது. இன்ஃபெக்ஷன் என்ற அந்த கிருமியை ஒரு பொருளை பார்ப்பதன் காரணமாக. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அருளாக இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டம் எனக்கு குறைகின்றது, எனவே கிருமிகள் தொற்றுகின்றன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மருந்துகளை கொடுத்து ஒரு காலம் கிருமிகளை நீக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது அருளை கொண்டு அறியக்கூடிய நல்லறிவு. முற்கூட்டியே நான் துன்பத்திற்கு உள்ளாவதற்கு முன்பாகவே அறிய முற்படும் பொழுது என் இறைவன் எனக்கு அறிவிக்கின்றான். உங்களுடைய தெளிவான அறிவு ஞானங்களை கொண்டு நீங்கள் விளங்க வேண்டுமே தவிர உங்களுடைய பொருள் அடிப்படையிலான படிப்பறிவை கொண்டு ஒரு காலம் நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக கொள்ள முடியாது. ஏனென்றால் பொருள் அனைத்தும் அழியும், அதன் அடிப்படையிலான படிப்புகள் அவ்வளவுமே அழியும். அரைகுறையானது என்றென்றுமே நடந்து கொண்டிருக்கக்கூடியது. இது நம்முடைய நல்லறிவுக்கு புறப்பட வேண்டும் என்று மனிதர்களுடைய மருத்துவ அறிவை கொண்டு பொருள்களை கொண்டு நோயை குணமாக்க முடியாது. ஏனென்றால் நோயும் வாழ்வும் ஆரோக்கியமான வாழ்வும் உயிரோட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இது சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. தெளிவான உதாரணத்தை மீண்டும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இறந்த உடலில் கிருமிகள் தொற்றும், அது இறந்த உடலில் உள்ள நோய். உயிரோட்டம் எனக்கு குறைந்து வருகின்றது. ஒரு மனிதனுக்கு 50 வயது, 60 வயது, 70 வயது என்று வாழ்க்கையுடைய தவணை காலம் இருக்கின்றது. உயர்ந்து வரக்கூடிய உயிரோட்டம் பிறகு தேய்மானம் அடைகின்றது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தளர்ச்சி அடைகின்றது. எனவே கிருமிகள் தொற்றும். உடல் பலவீனம் அடையும் பொழுது நோய்களும் வலிகளும் நிச்சயமாக உண்டாகும். அந்த பலவீனம் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். இது இப்பொழுது நீங்கள் கொள்ள வேண்டிய தேவை. இப்பொழுதும் மருந்து மாத்திரைகள் உங்களுடைய தேவையா, அல்லது உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய உறுதியானது எனக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது விரும்புவது உங்களுடைய தேவையா? மருந்துகள் வேண்டுமா, உயிரோட்டம் வேண்டுமா? இப்பொழுது கிருமிகளை நீக்குவதற்காக வேண்டி, உங்களுடைய இன்ஃபெக்ஷன்ஸிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி, எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டி, இன்று உங்களுடைய தேவை என்ன? உங்களுடைய நல்லறிவு உங்களுக்கு எதனை புகட்டுகிறது என்பதை இப்பொழுது உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். மருந்துகளா, மாத்திரைகளா, டாக்டர்களா, மருத்துவமனைகளா, இந்த அவ்வளவு உருவங்களும் உயிரை கொடுத்துவிடுமா என்று கேட்டால் அவ்வாறல்ல. படைத்த இறைவன் ஒருவன் தான், உயிரை படைப்பவன் தான், உயிரை காப்பாற்றுவான் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்க வேண்டும் இப்பொழுது. இது அருளின் ஆரம்பம். பொருள் அழிந்து விட்டது, டாக்டர்கள் இறந்து விட்டனர், ஹாஸ்பிட்டல்கள் நொறுங்கிவிட்டன. நல்லறிவின் காரணமாக இப்பொழுது உயிரை பற்றி நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். இந்த கவலை டாக்டர்கள் கைவிடும் பொழுது, இறுதி நேரத்தில் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை பார்க்கும் பொழுது, எனக்கு உயிர் தேவை என்று இறைவனே என்று திரும்புகிறீர்களே, உயிருக்கு இறைவன் ஒருவன் தான், டாக்டர்களோ மனிதர்களோ மருந்துகளோ கிடையாது என்ற அளவுக்கு ஆகும் பொழுது, அந்த இறுதி நேரத்தில் மரணத்தை பார்த்துவிட்ட பிறகு நான் நம்பிக்கை கொள்வது பயனற்றதாகும். இப்பொழுதும் சரி, 5 வயதாக இருந்தாலும் சரி, 50 வயதாக இருந்தாலும் சரி, என்னுடைய தேவை உயிரோட்டம். நான் நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி உங்களுக்கு தன் அருளிலிருந்து வழங்குவான். தன்னால் உங்களுடைய இதயத்தில் தீர்மானிக்கப்பட்டு உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டதை அது உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய மனதில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அருளை கொண்டு வாழ்ந்தால் இறைவன் எது உங்களை வாழ வைக்க விரும்பினானோ அந்த நல்வழியில் நீங்கள் மரணம் அடையும் வரையில் சுகமான வாழ்க்கை உண்டு. பொருள் அடிப்படையை கொண்டு டாக்டர்களை நம்பி எந்த அளவுக்கு நீங்கள் மோசமடைகின்றீர்களோ, உயிரை பற்றி கவலையே இல்லாமல், உயிருக்கும் என் உடலுக்கும் சம்பந்தமே இல்லாமல், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், எங்கோ ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, கத்தியை வைக்கிறத தவிர வேற எதுவும் கிடையாது. மெடிசன் இறந்து விட்டது, சர்ஜரி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய உடல் உறுப்புகள் பாக்கி இருக்கும் வரையில் வெற்றி எடுத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் என்ன உயிர்கள், அதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறுதியாக உங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து எடுப்பதற்கு எதுவுமே இல்லை, நீங்கள் மரணமடைவீர்கள். அவ்வளவையும் தொலைத்துவிட்டு குற்றியிலும் குறையிலுமாக நீங்கள் ஆக்கப்பட்டு மரணமடைவீர்களே. அந்த நாள் இன்று நாம் அஞ்ச வேண்டிய நாள். இறைவன் கூறுகின்றான், எப்படி ஒரு மரணம் டாக்டர்கள் கையில் சிக்கிக்கொண்டு நீங்கள் மரணமடையக் கூடாது, அஞ்சுங்கள் என்று இறைவன் அறிவிக்கின்றான். தீர்மானிக்கப்பட்டுவிட்ட உண்மை, நீங்கள் அஞ்சுவீர்களானால், இந்த மரணம் கூடாது என்று விரும்புகிறானால் தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக நிகழும். நீங்கள் துன்பமே தீண்டாத சுகமான வாழ்க்கையில் இறுதியாக கண் மூடும் முறையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்பது. அருளை கொண்டு வாழ வேண்டுமே தவிர பொருளை கொண்டு வாழக்கூடாது. எண்ணத்தை நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், எண்ணங்களில் சிதறிட வேண்டாம். சத்தியம் என்பது ஒன்றுதான், அதனை பொய்யாக்கும் விதமாக நீங்கள் முடிவிட்டானால் அதற்கு ஆயிரம் வழிகளை பொய்யான வழிகளை கொண்டு வர வேண்டும். இருந்த போதிலும் ஆயிரம் பொய்யான வழிகளும் அறியும், சத்தியம் அறியாது. ஒரு பொய்யை மறைக்க எத்தனை, ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய்கள் வேண்டும் என்று கேட்டால் நிறைய பொய்கள் வேண்டும். உயிரோட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், நல்லறிவை கொண்டு வாழ வேண்டியும், நல்ல எண்ணங்களை கொண்டு உறுதியாக இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நான் வாழ முடியும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு, அந்த நிம்மதியை கொண்டும் அமைதியை கொண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்குவதற்காக அமைய வேண்டுமே தவிர அரைகுறை அறிவோடு பொருள்களை கொண்டு, இந்த பொருள்களினுடைய சேமிப்பை கொண்டும் அதனுடைய தரத்தை கொண்டும் நான் வாழ்ந்து விடுவேன் என்பது உங்களுடைய வாழ்க்கையாக அமையக்கூடாது. பொருளில் எந்த தரமும் கிடையாது, உயிரோட்டமும் கிடையாது, அழியக்கூடியவை, அழிந்து விட்டவை, இவற்றைக் கொண்டு நீங்கள் வாழ முடியாது. நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு அருள் வேண்டும், நல்லறிவு வேண்டும். உங்களுக்காக இறைவன் தீர்மானித்து உங்களுடைய இருதயத்தில் அமைத்தானே ஒரு சத்தியமான வாழ்க்கை, உங்களுக்காக என் இறைவன் புறத்திலிருந்து அமைக்கப்பட்ட சத்தியமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று அறிவித்தானே, அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்பது தீர்மானிக்கப்பட்டவற்றில் உள்ளது. நீங்களும் உங்களுடைய இறைவனும் ஒன்றிணைந்து விட்டீர்கள். இப்பொழுது எந்த சந்தேகமும் இல்லாமல் உண்மையைக் கொண்டும் தூய்மையைக் கொண்டும் நீங்கள் அவனுடன் பாய்ந்து விட்டீர்கள், இறைவன் பக்கம் பாய்ந்து விட்டீர்கள். எனவே தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டு. நீங்கள் 5 வயது இருந்தாலும் சரி, 50 வயது இருந்தாலும் சரி, 100 வயது வாழ்ந்தாலும் சரி, நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. பிறந்தால் மரணம் அடைய வேண்டும், இது அருள். நான் மரணம் அடையவே மாட்டேன், நீண்ட காலம் வாழ்வேன், மருந்துகளையும் மாத்திரையும் சாப்பிட்டுக் கொண்டு, அவ்வளவும் பொய்யானது. நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும். எப்படி நான் நீண்ட காலம் வாழ்வேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது யார் என்று கேட்டால், எத்தனை காலத்திற்கு வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருப்பது யார் என்று கேட்டால் இறைவன். அவ்வாறு இருக்க நான் மருந்துகளை கொண்டு வாழப்போகின்றேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி, உங்களுக்கு உணவை படைத்தானா அல்லது உங்களுக்கு மருந்தை படைத்தானா நீங்கள் வாழ்வதற்காக என்று கேட்டால், என் உயிரோட்டத்திற்கு உத்தரவாதம் உணவா மருந்தா என்று கேட்டால் உங்களுடைய பதில் மருந்து என்பீர்கள். படிப்பறிவின் கேடு, மருத்துவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கேடு. நானும் படித்தவன் என்ற அந்த பெருமையை கொண்டதன் காரணமாக எனக்கு உயிரோட்டத்தை பற்றி மறந்துவிட்டது. நான் உயிர் வாழ வேண்டும், உடல் வாழ்வதற்காக அல்ல. உயிர் இல்லாமல் உடல் வாழாது. உயிரோட்டத்தை பாதுகாக்க என்ன வேண்டுமென்றால் மனதிற்கு அமைதி வேண்டும். மனதிற்கு அமைதி வேண்டுமென்றால் என்னவென்றால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை எதன் மீது என்றால் நன்மையின் மீது. அந்த நன்மை யாரிடம் என்று கேட்டால் இறைவன் மீது, இறைவனிடமிருந்து. அந்த நன்மை வெறும் நன்மை அல்ல, இறை சக்தியாகவே அங்கு அமைகின்றது. நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த சக்தியானது வெளிப்படுகின்றது. உங்களிலோ பூமியிலோ நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் அதனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே உங்களுடைய இருதயத்தில் தீர்மானிக்கப்பட்டு இறக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கை கொள்வோர் யார், மனிதர்களா இறைவனா, யாரை நீங்கள் நம்பப் போகின்றீர்கள்? இறைவனுடைய அருளிலிருந்து எந்த ஒன்றும் உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இல்லை. ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கின்றது. சிறப்பான வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், கஷ்டங்கள் தீண்டாத வாழ்க்கை வேண்டும், நெருங்காத வாழ்க்கை வேண்டும் என்று. எப்படி நீங்கள் இதனை தவறவிடுகின்றீர்கள்? எப்படி நாம் திசை திருப்பப்பட்டோம்? மனிதர்களுடைய கல்வி அறிவை கொண்டு, கெட்ட கல்வி அறிவை கொண்டு, பொருள் அடிப்படையிலான அறிவை கொண்டு. என் உயிர் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பொருளை கொண்டு உயிரை தொட முடியுமா? காற்றை கொண்டு பொருளை கொண்டு காற்றை நெருங்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. காற்றை அடித்துவிட முடியுமா, நீக்கிட முடியுமா? முடியாது. அதைவிட உயிரோட்டம் இன்னும் மறைவானது. அந்த உயிரோட்டத்தை உங்களுடைய மருந்துகளை கொண்டு அசைப்பிடுவீர்களா? அது எங்கிருக்கு என்று தெரியுமா? அந்த உயிர் எப்படி உங்களுடைய மருந்துகளை கொண்டு அசைப்பீர்கள்? உங்களுடைய மருந்துகளை கொண்டு உருவமாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை பாதிக்க முடியும். உணவு உயிரோட்டம் உள்ளது, மருந்துகள் உயிர் அற்றவை ஜடங்கள். அதில் உங்களுக்கு தீமைகள் அதிகமாகும். உயிரோட்டம் குறையும் பொழுது உயிரோட்டத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உணவை இறைவன் உங்களுக்காக கிடைத்திருக்க, உணவுக்கு பத்தியம் விட்டுவிட்டு இவையெல்லாம் கேடு என்றும், மருந்துகள் அப்பளவும் தீயவை இவையெல்லாம் நன்மைகள் என்றும் உங்களுக்கு அறிவித்தது கெட்ட அறிவு, மனிதனுடைய அறிவு, மருத்துவ அறிவு. இறைவன்னை நீங்கள் திரும்பும் பொழுதுதான் உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு விளங்கும். நான் அருளை இழந்துவிட்டு பொருள் பக்கம் சென்று விட்டேன் என்று உங்களுடைய எண்ணத்தில் சத்தியத்தையும் தூய்மையையும் இப்பொழுது கொண்டு வார்கள். உயிர் வாழ வேண்டும், உடல் வாழ வேண்டும், இந்த இரண்டில் எது சரியானது? உயிர் வாழ வேண்டும் என்பது சரியான வார்த்தையா, உடல் வாழ வேண்டும் என்பது சரியான வார்த்தையா? உயிர் வாழ வேண்டும். அருளை மறந்தோம், உடலின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டு உடலை பாதுகாப்பதில், தேக பயிற்சி செய்வதும் உடல் உழைப்பை மேற்கொள்வதும் உங்களுடைய முகம் அத்தீகரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பூசிப்பிடக்கூடிய சாயங்களும் மேக்கப்புகளும் இவையெல்லாம் நான் அழகாக இருக்கின்றேன் என்று நீங்கள் காட்டுகின்றீர்கள். உள்ளம் அழகாக இருக்கும் பொழுது அதிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த கலையான முகத்திற்கு இணையாக உங்களுடைய சாயப்பத்துக்களும் உங்களுடைய மேக்கப்பும் கிடையாது என்பதை அறிய வேண்டும். எண்ணம் என்ற அந்த ஒன்று சத்தியமானது, எண்ணங்கள் என்பது நான் சித்தரிவிட்டேன். இது செய்யலாமா அது செய்யலாமா என்று இரண்டு விதமாக எண்ணங்கள் தோற்றும் பொழுதே சத்தியத்தை விட்டு விலகிவிட்டேன் என்பதாகும். இந்த மருத்துவம் போகலாமா அந்த மருத்துவம் போகலாமா என்று கூறும் பொழுதே நான் உயிரை விட்டுவிட்டேன். எப்பொழுதோ தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை நான் மாற்றிக் கொண்டு விட்டேன், நன்மைக்கு பதிலாக தீமையை கொண்டு நான் மாற்றிக் கொண்டு விட்டேன் என்பதை நான் உணர வேண்டும், பயப்பட வேண்டும், உள்ளச்சம் கொள்ள வேண்டும். கைகால்களை பற்றி கவலை கிடையாது, உயிரோட்டத்தை பற்றி கவலைப்படுங்கள். அந்த உயிரோட்டம் உங்களுடைய மனதினுடைய நன்மைக்கும் அது விளங்குகின்றது, சிந்தனையுடைய தெளிவுக்கும் அந்த நம்பிக்கையானது அந்த மனதின் ஓட்டமானது விளங்க வேண்டும். உயிரோட்டம் இருக்கக்கூடியது உங்களுடைய சிந்தனைக்கும் அது உதவக்கூடியதாக இருக்கின்றது. நேர் வழியின் மீது, அழகான பாதையின் மீது ஒவ்வொரு தீர்மானிக்கப்பட்ட ஒன்றும் எனக்காக இறக்கப்படும் பொழுது அதை நம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையில் அந்த உயிரோட்டம் உங்களுடைய மனதிற்கு சத்தியங்களை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும், தெளிவு பிறக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒளி நமக்கு வேண்டும் என்ற வாழ்க்கையில் வழி அமைக்க நம்பிக்கையை சத்தியத்தின் மீது சொல்லுங்கள். மனித அறிவின் மீது அந்த நம்பிக்கை கூடாது, நம்முடைய இருதயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். உயிர் வாழ்க்கை முக்கியம், உடல் வாழ்க்கை இல்லை. மீண்டும் மீண்டும் உங்களுடைய உள்ளத்தில் உடுத்தி வைக்க வேண்டும். தீர்மானிக்கப்பட்ட ஒன்று உங்களுக்காக, நீங்கள் உயிர் வாழ வேண்டும் இறுதி காலம் வரையில், அதாவது உங்களுக்காக விதிக்கப்பட்ட நாள் காலத்தோனை முடியும் வரையில் எந்த துன்பமும் அடையக்கூடாது. நீங்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் என்பது உண்மையானால் மனம் தோல்வடையக்கூடாது இறுதி மூச்சு வரையில், மனம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது கடைசி தருணம் வரையில். என்னை மரணம் கைப்பற்றும் வரையில் இறைவனுக்கு நான் நன்றி உணர்வோடும், சிறப்பான வாழ்க்கை என் இறைவன் கொடுத்தான் என்ற அந்த திருப்தியோடும், நான் என் இறைவன் மீது திருப்தி கொண்ட நிலையிலும், என் இறைவன் என்னை பற்றி திருப்தி கொண்ட நிலையிலும் நான் மீள வேண்டுமே தவிர அதற்கு முன்பாக நான் மீள்வது என்பது எனக்காக அனுமதிக்கப்பட்டது ஒன்றல்ல, தீர்மானிக்கப்பட்டது ஒன்றல்ல. நான் விரும்புகின்றேன், இப்பொழுது எனக்கு கோடைக்காலம் கூடாது என்று விரும்புகின்றேன், இந்த வெயில் கூடாது என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் அறிவிக்கப்படுகின்றது இந்த வெயில் கூடாது என்று, இது சுட்டரிக்கக்கூடிய வெயிலாக இருக்கின்றது, இது என்னுடைய உயிரோட்டத்திற்கு ஆகாது, எப்பொழுதும் குளிர்ச்சியும் தூரலும் மழையும் சாரலும் வேண்டும் என்று விரும்புகின்றேன். இது அருளாக இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினமும் நீரிலிருந்து படைக்கப்படுகின்றன. காய்ந்த தரையானது செத்துவிட்டது. இந்த இறந்த பூமியின் மீது மழை நீர் விடுகின்றது, குளிர்க்க ஆரம்பிக்கின்றது பசுமையுடன், அந்த குளிர்ச்சியும் இருக்கின்றது, அதிலிருந்து உயிரினங்கள் பிறக்கின்றன. இது அருள். எனவே நீங்கள் மழை பெய்யும் பொழுது அதில் உங்களுடைய உடல் நனைய வேண்டும், உங்களுடைய உள்ளம் குளிர வேண்டும். ஆனால் மருத்துவர்கள் கூறுவார்கள், மழையில் நனைந்தால் ஜன்னி வந்துவிடும், ஜுரம் வந்துவிடும். உயிரோட்டங்கள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அறிவில்லாத மனிதர்கள் தங்களுடைய மருத்துவம் என்ற அந்த பேனரை கொண்டு உங்களை பயமுறுத்தி, எல்லா உயிரினங்களும் புதிதாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்க அந்த மனிதன் காரணமாக இறந்த பூமியை விளைய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மரணத்துடுவீர்கள். ஜுரத்தின் காரணமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நீங்கள் உயிரோட்டம் பெற்றவர்களாக வாங்க விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மழையை கொண்டு வருகின்றான். நீங்களோ அந்த மழை கூடாது, எனக்கு ஜுரம் ஏற்பட்டுவிடும், நான் செத்து விடுவேன், ஜன்னி கண்டு செத்து விடுவேன் என்று நீங்கள் விளக்குகின்றீர்கள். தீர்மானித்த ஒன்று மழையில் நீங்கள் சிறப்பாக உங்களுடைய உள்ளங்கள் குளிர்ச்சியாகவும் கண்கள் குளிர்ச்சிக்காகவும் நான் உங்களுடைய பூமியை வசந்த பூமியாக நான் மாற்றிருக்கின்றேன், சூழ்நிலைகளும் சரி அவ்விதமாகவே சொர்க்க பூங்காவனமாக நான் மாற்ற வேண்டியிருக்கின்றேன், நீங்களோ மழையை வருகின்றீர்கள், மழையில் இறந்து விடுவேன் என்றும் கூறுகின்றீர்கள். இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கின்றதா? மழையில் பூமி துடிக்கும், பூமியில் நீங்கள் வாழ்கின்றீர்கள், பூமி வானம் பார்த்திருக்கின்றது, மழை பொழிய வேண்டிய இல்லை என்றால் பூமி இறந்து போகும். நீங்கள் அந்த பூமியின் மீது வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்களும் மழையை வருகின்றீர்கள், அது பெய்தால் நான் இறந்து விடுவேன் என்று. இதில் எது சத்தியம்? ஒவ்வொரு உயிரினமும் படைக்கப்படுகின்றது, பூமி இறந்த பின்னர் அது துளிர் பெறுகின்றது, மீண்டும் புதிய உயிர் பெறுகின்றது. என்னுடைய ஆதாரம் அருளின் ஆதாரம். இனி உங்களுக்கு மட்டுமே ஜுரம் வந்து இறந்து விடுவீர்கள் என்று கூறுகின்றீர்களே, ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். வேறு எந்த உயிரினமாவது மழையில் நிறைந்து ஜுரம் கண்டு இறந்திருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. இந்த மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நம்புகின்றீர்கள், அருளை கைவிட்டுவிட்டீர்கள். உங்களில் நடக்கிற எந்த சம்பவமும் சுகமான வாழ்க்கைக்காக தீர்மானிக்கப்பட்டு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதிலிருந்து நீங்கள் துளிர் விட வேண்டும், புதிய வாழ்க்கை அமைய வேண்டும், புதிய உணர்வும் புதிய மனமும் உருவாக வேண்டும் என்று இறைவன் கொண்டு வந்திருக்க, மனிதனுடைய அறிவை கேட்டு, கொண்டிருப்பின் அறிவை கேட்டு நீங்கள் இது எனக்கு பாதகமானது என்கின்றீர்களே. உங்களுக்கு மட்டும் பாதகமானதாக நீங்கள் அமைக்கும் பொழுது உயிரினங்கள் அப்படவும் அது தடைக்கின்றது, ஆனால் உங்களை மட்டும் அது மாய்த்துவிடும், மரணிக்க செய்துவிடும் என்று விரும்புகின்றீர்களே, நம்புகின்றீர்களே. உங்களுடைய ஆதாரம் என்ன? அதாவது இறைவன் நன்மையை விதித்திருக்க மனிதனுடைய அறிவை கொண்டு நான் அதை மாற்றிக்கொண்டேன். இறைவன் தீர்மானித்ததை நான் மாற்றி அமைக்கும் பொழுது எதனை நீங்கள் தீர்மானித்து உங்களுடைய இதயத்தில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிச்சயமாக நிகழ இருக்கின்றது. உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்கின்றதோ அது நிகழும், சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய இதயத்தில் நீங்கள் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ இறைவனுடைய அருளை கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு உண்டு, என்றுமே குறையாத விதத்தில். மனிதனுடைய பொருளை கொண்டு நீங்கள் அறிவு இறைவன் இருந்ததை மாற்றிக்கொண்டீர்களானால் நிச்சயமாக எதனை மாற்றிக்கொண்டீர்களோ அது உங்களுக்கு உண்டு. இறைவன் கூறுகின்றார், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள். அந்த அநியாயத்தின் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கும் நிலையில் அப்பொழுதும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் மருத்துவர்களையும் மனிதர்களையும் நடை செல்கின்றீர்கள். தவிர அப்பொழுது போல உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லை, உடல் வாழ வேண்டும். இறுதியாக மரணத்தை பார்க்கும் பொழுது நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த சத்தியம் மரணத்தின் போது நிறைவேறும். உங்களுக்காக அந்த நாளில் நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு எந்த விதமான அருளையும் கொண்டிருக்கவில்லை, எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. நீங்கள் எதனை உங்களுக்காக சம்பாதித்துக் கொண்டீர்களோ அது உங்கள் மீது நிகழவே செய்யும், எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக மனதை வெறுமனே படைக்கவில்லை, வானங்களின் பூமி அனைத்து சக்தியின் திறத்தையும் கொண்டு வந்த மனதை அமைத்திருக்கின்றான். அது சாதாரணமான படைப்பல்ல, அகிலங்களின் மீது ஆட்சி புரியக்கூடிய அந்த படைப்பு. வானங்களையும் பூமியின் உங்கள் கால்களுக்கு அடையை கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகத்தான அந்த படைப்பை நீங்கள் இப்படவும் துச்சமாக மதித்து, பூமியில் கூடிய கல்லையும் மண்ணையும் மருந்துகளையும் மனிதனுடைய அறிவு இந்த கல்லும் மண்ணும் போன்றது, இவர்களை கொண்டா நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். மனிதனையும் மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய படிப்பையும் மனிதனுடைய கல்வி அறிவையும் ஒருபோதும் நம்பாதீர்கள், இறைவனுடைய அருளை நம்புங்கள். உங்களுக்காக அமைத்த பிறகு உங்களுடைய கல்வியை கொண்டு அவ்வளவையும் நீங்கள் துவம்சம் செய்துவிடுகின்றீர்கள், வம்சங்களுக்கும் இல்லாத வகையில். அவ்வளவு தூரத்துக்கு பெருமை நான் படித்தவன் என்று படித்தவன் அவ்வளவு பேருமே இறைவனுக்கு விரோதமாக தனக்கு எதிராகவே தீர்மானித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு கிழி பிறப்பு என்பதை அறியுங்கள். படித்தவன் என்ற அந்த கர்வம் வேண்டாம், நான் ஒரு இடிபிறப்பாக மாறிவிட்டேன் என்பது மட்டும்தான் சத்தியம். நன்மையெல்லாம் தீமையாக மாற்றி அடகாக தீர்மானிக்கப்பட்ட என்ற நாளைய வாழ்க்கையை பற்றி கேடும் கெட்ட சூழ்நிலைகளையும் கொண்டு இன்றும் வாழ்கின்றேன், பயந்து வாழ்கின்றேன், எதனை பயப்படுகின்றேனோ அதில் நான் நுழையவும் ஆரம்பிக்கின்றேன். நரக வேதனை எனக்கு பார்த்திருக்கின்றது. சத்தியம் நிலைவரும் நாள் நமக்கு வர இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த நோய்களிலெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மருந்துகளின் காரணமாக நீங்கள் சுகமாகவில்லை. ஒவ்வொருவரும் மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், சுகமாகவில்லை. ஆனால் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. கட்டுப்பாட்டிலும் இல்லை, சுகமாகவும் இல்லை, மோசமாகிக் கொண்டு இருக்கின்றீர்கள், இன்னும் திருந்தவும் இல்லை. மனிதர்களை நம்பக்கூடாது என்று. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்லறிவு உள்ளவனுக்கு ஒரு நிகழ்ச்சி போதும். ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை நாம் அறிய ஒரு மருந்தை கொடுக்கின்றார்கள். இந்த மருந்து உங்களுக்கு இந்த நோயிலிருந்து உங்களை காக்கும் என்று. அந்த மருந்தை சாப்பிட்டு அடுத்த நிமிடம் எனக்கு புதிய சில கஷ்டங்கள் வருகின்றன, நாக்கு கசக்க ஆரம்பிக்கின்றது, வயிறு மந்தமாகின்றது, முன்பு இருந்த அந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை. இன்னும் எதனை எனக்காக அவர்கள் அளித்தார்களோ அந்த மருந்து கட்டுப்படுத்திவிடும் உங்களுடைய நோய்களை என்று. அந்த நோய் கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே பொய்க்குள் இருக்கின்றார்கள் என்று அறியக்கூடிய அருள் அந்த இருதயத்தில் இல்லை. மனிதனை கீழாக மதித்து இறைவனை மேலோங்க செய்யுங்கள். அந்த அருள் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும், இது கூடாது, இது கூடும் என்றும், இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் உண்மையாளர்கள் என்றும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த உண்மையையும் பொய்யையும் தெளிவாக பிரித்தறிந்து உண்மையின் பக்கம் நிலைக்காத வரையில் நீங்கள் எதனை தடுத்துக்கலாம் என்று நினைக்கின்றீர்களோ ஒருபோதும் தடுக்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் அதனுடைய கேடுகளில் அதிகமாவீர்கள். இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த ஆதாரம் போதுமானது. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. நலமானது உயிரோட்டமானது அழிந்து கொண்டிருக்கின்றது, உடலானது மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. உண்மைதானே? இந்த சத்தியம் ஒன்று போதாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொன்னால் நாம் மனிதர்கள் ஒரு நிகழ்ச்சி போதும். சுத்தமாக மருத்துவத்தையே மூடி தூக்கி வீசி எறிவதற்கு அந்த மருத்துவ படிப்பு இறைவனுடைய விரோதத்திற்குரிய படிப்பு என்பதை, இறைவனுடைய நாட்டத்திற்குரியதாக அல்ல, இறைவன் தீர்மானித்ததற்கு விரோதமானது, விரோதமான போக்கை எனக்காக அது கற்பிக்கக்கூடியது என்பதை நான் அறிய வேண்டி. இந்த மனிதர்கள் அனைவருமே மருத்துவத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களே, பெருங்கூட்டங்கள் பின்பற்றுகிறது என்பதன் காரணமாக தனித்து நிற்கக்கூடிய உங்களுடைய தீர்மானமாக இறைவன் அமைக்கப்பட்டிருக்கூடிய அழகான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பினீர்களே, அதனையும் கைவிட்டீர்கள். இறுதியாக அவ்வளவு பேரும் கைவிடுவார்கள். நீங்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது நீங்கள் அப்பொழுது அருள் முற்றிலுமாக நீங்கிட்டதன் காரணமாக இப்பொழுது அதனை நம்பிக்கை கொள்ளவோ அதனை ஏற்றுக்கொள்ளவோ உங்களுடைய இருதயம் பிராணியற்று விட்டது. அந்த சூழ்நிலைக்கு நான் இன்னமும் ஆளாகவில்லை. அருளை கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இறை உணர்வை கொண்டு வாடுங்கள். உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டது, அமைக்கப்பட்டு விட்டது. 57:22 அத்தியாயம் 57:22 பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னமேயே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. தீர்மானிக்கப்பட்டு உங்களுடைய இருதயத்தை இறக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் மாற்றிக்கொள்வதும் அதை சார்ந்து வாழ்வதும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. நன்மையாக தீமையாக எது எது நன்மை எது தீமை என்பதையும் தெளிவாக விளக்கப்பட்டுவிட்டது. நன்மையை விரும்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படை உணர்வு கூட இல்லை என்றால் நாம் மிருகங்களை விட கேவலமானவர்கள். நன்மைகளிலிருந்து நாம் எந்த ஒன்றையும் பெற முடியாது. இன்று நீங்கள் விரும்புங்கள், உங்களுடைய இறைவனிடமிருந்து எனக்கு ஒவ்வொருவரும் அழகான ஒன்று இருக்கின்றது, கெட்டதும் இருக்கின்றது. நீங்கள் சுகமான வாழ்க்கையில் உயிர் வாழ வேண்டும் என்று இருக்கின்றது. நீங்கள் பரிதவிப்போடு உடல்நலம் குன்றி வேதனைகளோடும் இழிவோடும் மாய்வீர்கள் என்ற மருத்துவத்தினுடைய அறிவும் இருக்கின்றது. எது வேண்டும்? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அருள் பக்கம் திரும்புங்கள். இருதயத்திலிருந்து வெளியேறிவிட்டீர்கள், அதன் காரணமாக அருளை நீங்கள் பார்க்க முடியவில்லை. அருளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்காக விதித்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாறிவிட வேண்டாம், மீறவும் வேண்டாம், வரம்புகளை எல்லாம் கடந்துடவும் வேண்டாம். இறுதியில் மரணத்தை பார்க்கும் முறையில் நான் நம்பவே மாட்டேன் என்று கூறவும் வேண்டாம். பணிந்து விடுங்கள். இறைவனுக்கு டோட்டலாக முழுமையுமாக சரணடைந்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சரணடைதலை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். உங்கள் மீது அவன் கருணை புரிய போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் நன்மைக்கு பதிலாக தீமைகளை மாற்றிக்கொள்ளாதீர்கள். தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் எதனை மாற்றிக்கொண்டீர்களோ, அந்த இடத்தில் எதனை வைத்தீர்களோ, அங்கிருந்துதான் உங்களுக்காக அப்பளவும் உருவாக இருக்கின்றது. உங்களுக்குள்ளேயோ உங்களுக்கு வெளியிலேயோ மழையை எழும்புங்கள், மழை வரும். மழை பெய்யாது என்று கூறுங்கள், பெய்யாது. எது வேண்டும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்று மழை பெய்கிறது என்றால் நீங்கள் விரும்பியதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மழை பெய்யவில்லை என்றால் நீங்கள் வெறுத்ததுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. மழை பெய்யவில்லை, குளம்பட்டைகள் நான் வற்றிவிட்டு என்ன, கிணறுகளில் தண்ணீர் இல்லை, தண்ணீருக்காக பரிதவிக்கின்றேன். இப்பொழுது மழையை கேட்கின்றீர்கள், அவிதமாக அல்ல. நீங்கள் இந்த பரிதவிப்பையும் எதனை நீங்கள் வருத்தீர்களோ, மழை வேண்டாம் என்று, அந்த மழை இப்பொழுது இல்லை. மரணத்தை பார்த்த பின்னர் நீங்கள் நம்பிக்கை கொள்வது பலனளிக்காது. வேதனையை கண்ட பின்னர் நான் திருந்துவிட்டேன் என்று கூறுவது பலனளிக்காது. வேதனையை நுழைந்து பொறுமையை கொண்டு இப்பொழுது இறைவனை வேண்டுங்கள். நிச்சயமாக அந்த பரிகாரம் என்ற ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம் இருக்கின்றது. அதன் பின்னர் தொடர்ச்சியான மழை உங்களுக்கு உண்டு. மழை நீரை சேகரிக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். அந்த மழை நீர் சேகரிக்க முடியாது. எப்படி மேலோட்டமாக இருக்கக்கூடிய தண்ணீரானது வெள்ளமாக பெருக்கெடுக்கும் பொழுது கடலுக்குள் செல்கின்றதோ, அதே போன்றே பூமிக்கடையில் அதே நீர் செல்லும் பொழுது அதுவும் பூமிக்கடையில் ஓடுகின்றது, கடல் நீர் கிடக்கின்றது. கிணறெல்லாம் வற்றி போய்விட்டது, மழை பெய்கிறது, கிணற்று நீர் மேலே வந்துவிட்டது. 10 நாள் கழித்து பார்த்தால் கிணற்று நீரும் படையபடி வற்றிவிடும். இது உள்ளுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது கடலை நோக்கி. மேலோட்டமாக எப்படி ஓடுகின்றதோ தண்ணீர், அவ்விதமாகவே கடலுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அருள் வேண்டும், கோல்டடி பிரயாணம் பறிக்க கூடாது. பூமி பெருக்கெடுத்து விட்டால் அந்த தண்ணீர் அங்குதான் இருக்க வேண்டும். ஏன் குறைகின்றது? 15 நாள் தான் அந்த கிணத்தை வற்றிவிடும். 1 மாதத்துக்குள்ளாக படைநிலைக்கு வந்துவிடும் மழை பெய்யவில்லை என்றால். அப்படி என்றால் 1 மாதத்திற்குள்ளாக நீங்கள் பூமி சேகரிக்கும் தண்ணீர் அவ்வளவும் சென்றுவிடுகின்றது, கடலில் கலக்கின்றது. பூமிக்குள் போட்டுவிட்டால் அங்கே இருக்கும் என்பதல்ல, அதனுடைய இறுதியான நிலையானது, இறுதியான அதனுடைய புரிடமானது கடல் நீர் தான். அங்குதான் சென்று கலக்க வேண்டும். ஆனால் எப்படி உங்களுக்காக அந்த பூமியினுடைய நீர் மட்டம் உயர்கிறது என்றால், அந்த நீருக்கு உயிரோட்டம் வேண்டும். பூமிக்கு அறிந்திருக்கக்கூடிய 1000 அடிகள் உள்ளே தண்ணீர் குறைந்து விட்டது, அது வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு உயிரோட்டம் வேண்டும். குளிர்ச்சியில் உயிரோட்டம் இருக்கின்றது, வறட்சியில் உயிரோட்டம் போய்விடும். நீங்கள் தார் ரோட்டை பார்ப்பீங்க, கடுமையான வெயிலில் அங்க ஆவி மேலே இறங்கி தூரமா பார்க்கும்போது அவ்வளவு தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆவியா பூமியின் மட்டும் குறையுமா? குறையாதா? குறைந்துவிடும். எப்படி தண்ணீர் மேலே ஆவியாக சென்றுடுகின்றதோ, அதே போன்று குளிர்ச்சியான அந்த காலத்தில், மழை காலத்தில், அந்த குளிர்ச்சியின் காரணமாக இது ரிவர்ஸ் ப்ராசஸ், இதற்கு நேர் மாற்றமான ஒரு அமைப்பில் அந்த தண்ணீரானது பூமிக்கு இறங்குகின்றது. மழை நீர் அல்ல, குளிர்ச்சி. எப்படி நீர் ஆவியாக ஆகின்றதோ, அதே போன்றே அந்த ஆவியானது குளிர்ச்சி அடைகின்றது, பூமி மட்டத்துக்கு இறங்குகின்றது, அது பூமியில் தங்கம். பகல் நேரங்களில் உங்களுக்கு அவ்வளவு வெப்பம், இரவு நேரத்தில் அவ்வளவு குறைந்து விடுகின்றது. இப்பொழுது பூமிக்கு தங்கி தண்ணீர் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் விட்டுங்க, மனம் கொஞ்சம் ஓடுன்னு சொல்றீங்களே, அது இந்த தண்ணி தான். குளிர்ச்சியின் காரணமாக இறங்குவதுதான், மழையின் காரணமாக இறங்குவது சென்றுவிடும். அங்கு தங்காது, கோலடிப்படையான அறிவு கூடாது. அருள் வேண்டும், இறைவனுடைய நல்லது வேண்டும் என்றால் சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மையின் பால் நீங்கள் திரும்புங்கள். உயிர் வாழ்க்கையின் பக்கம் திரும்புங்கள். மழையை விரும்புங்கள். உலகம் எந்த பொதுவாக வழியில் செல்கின்றதோ அந்த வழியிலிருந்து விலகிவிடுங்கள். தனித்தன்மையோடு நீங்கள் விலக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த நல்லறிவு நிச்சயமாக என்னிடமிருந்து உங்களுக்காக சத்தியமாக வாக்களிக்கப்பட்டுவிட்டது. நல்லறிவு வேண்டுமா அல்லது மனிதர்களுடைய பொது அறிவு வேண்டுமா என்று கேட்டால் பதில் என்ன? மனிதர்களுடைய பொது அறிவு மருத்துவ அறிவு தான். எந்த நோய்க்கும் எந்த மருத்துவம் கிடையாது, வெட்டு குத்து தவிர ஆபரேஷன். இது அறிவில்லாதன் காரணமாக கத்தி எடுத்தானா புத்தி கெட்டு அல்லது இது ஒரு அறிவு என்று நினைக்கிறீர்களா? படைத்தவன் எவ்வளவு அழகாக ஒரே ஒரு சிறிய ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஆறடி அவ்வளவு நல்லறிவுடனும் அதில் மனதையும் அரசுடைய மனதையும் படைத்து உயிரையும் அமைத்தானே, அந்த நல்லறிவு வேண்டுமா மனிதனுடைய கெட்டறிவு வேண்டுமா? வென்டிலேஷன் வச்சுக்கிட்டு நாளைக்கு சாவானா இன்னைக்கு சாவானான்னு பார்த்துருக்காங்க. இவர்களுடைய அறிவு மிக கெட்ட அறிவு. மனிதனுடைய அறிவின் பக்கம் செல்வீர்களா, இறைவனின் ஞானங்களின் பக்கம் செல்வீர்களா? உங்களுக்கு இறை அருள் வேண்டும், பொருள் கூடாது, மனிதனுடைய அறிவு கூடாது. இப்பொழுது நல்லறிவு வேண்டும் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு நற்பேதிக்கும் என் இறைவனே மனிதர்களின் பக்கம் நான் தாங்கள் நாமனை பாதுகாத்துக்கொள். எந்த ஒரு நல்லறிவும் நற்செய்தியும் அறிவிக்கப்படும் பொழுது பொதுவான நற்செய்தி சுகமான வாழ்க்கையை தவிர எதுவும் வேண்டாம், உள்ளத்துக்கும் சரி உடலுக்கும் சரி நீ வழிகாட்டுவாயாக இறைவனே என்று அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் அமையும் பொழுது இது பிரார்த்தனையாகும். உள்ளத்தின் அளவில் தான் உங்களுடைய பிரார்த்தனை அவ்வளவும், எண்ணத்தின் அடிப்படையில் தான் பிரார்த்தனை அவ்வளவும். இந்த உள்ளத்தை உங்களுடைய தெய்வ இல்லமாக மாற்றும் வரையில் உங்களிடம் இறைவனும் இல்லை, இறை வாக்கும் இல்லை, மனிதர்களுடைய அறிவிப்பு தான் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். நன்மை நிகழ வேண்டும், நன்மை நிறைய வேண்டும் என்றால் இங்கு நான் இறை வாக்குகளை கொண்டு தீர்மானிக்கப்பட்ட எனக்காக தீர்மானிக்கப்பட்ட அழகான அருள்மிக்க இறை ஒன்றிய வார்த்தையை கொண்டு நெஞ்சம் நிறைந்திருக்க வேண்டும். தீமைகளுக்கு அங்கிடம் இல்லை. ஒவ்வொரு கல்வி அறிவும் நாரசாரமானது, அசிங்கமானது, மனிதனுடைய இனத்துக்கு அது துரதிருஷ்டமானது. படிப்பறிவும் கல்வி அறிவும் விலகிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த இறை உணர்வின் மீது நீங்கள் நினைத்திருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நன்மையை நாடிவிட்டான், உங்களுடைய வம்சங்களுக்கும் நாடிவிட்டான். ஆவியின் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பும் பொழுது தனித்தனித்தன்மையோடு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் ஒருவனும் இறைவனும் போதுமானவர்கள். உங்களுடைய உலகத்தை நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம் இருக்கின்றது. உங்களுக்கு மேலே வானமும் கீழே பூமியும் உங்களை சுற்றிடும் ஒரு சூழல். அந்த இறை உணர்வோடு நீங்கள் வாழும்பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகங்கள். அந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பாதுகாக்கப்பட்ட அந்த அரண் போன்ற பார்க்க முடியாத இறை அருள் உங்களை சூழ்ந்திருக்கும். நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் காலம் எல்லாம் அது உங்களுக்காக நற்செய்தியையும் கொண்டு வரும், இன்னும் உங்களுடைய அந்த எல்லைப்புறத்தை விசாலமாக்கும். உங்களுடைய அறிவு நெருக்கடிக்குள்ளாகாது, உங்களுடைய ஞானமின் காரணமாக விசாரமான வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் என்றென்று வாழ்வீர்கள் என்பதை இன்று நீங்கள் கருத்து கொண்டவர்களாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். என் இறைவனே உனக்கு மிக எளிதான காரியம், நீ எதனை எனக்கு அமைத்தாயோ அது நீ நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் என்னிடமிருந்து இல்லாமல் நீ பாதுகாத்துக்கொள். என்னிடமிருந்து எந்த விதமான மாற்று எண்ணமும் வந்துவிடாமல் நீ பாதுகாத்துக்கொள். மனிதர்களுடைய அறிவின் பக்கம் நான் சீரழித்து விடாமல் என்னை பாதுகாத்துக்கொள். இறைவனே உங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணமும் நிறைவேறக்கூடிய அந்த நாளை எங்களுக்கு சமீபமாக்கிக் கொண்டு எங்களுக்கு சமீபமாக்கும் காரணமாக அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய உறுதியை கொண்டிருவினை. ஞானங்களை கொண்டு வாழ வேண்டுமே தவிர அறிவை கொண்டு ஒரு காலம் வாழ வேண்டாம் என்று அந்த சூழ்நிலை எங்களுக்கு அறிவிப்பாயிருவினை. மீண்டும் நினைவு கூறுங்கள், 57வது அத்தியாயம் 22வது வசனம், பூமியிலோ உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே தீர்மானிக்கப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது எல்லாவுக்கும் மிக எளிதானதையாகும். எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை கோயில்களாக அமைத்துக் கொள்ளுங்கள், தெய்வங்களாக அமைத்துக் கொள்ளுங்கள், வழிபடும் இடங்களாக அமைத்துக் கொள்ளுங்கள். பூசாரிகள் உங்களை உங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியேற்றி விட்டார்கள், எனவே அங்கு கூடாகிவிட்டது. இப்பொழுது திரும்புங்கள். எந்த கஷ்டங்களுக்குள்ளும் உங்களுடைய இறைஞானங்கள் இல்லை, உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது. அந்த இதயத்தில் உங்களுடைய இறை வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதனை பூஜித்து வாருங்கள். சந்தேகத்தை கொண்டு கலங்கப்பட்டு விட வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு தீர்மானிக்கப்பட்டதை மாற்றிவிடாதீர்கள், புண்ணியம் பெற்றுவிடும். பூஜித்து வாருங்கள். உங்களுடைய உள்ளங்களை தெய்வ இல்லங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், இறை இல்லங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அங்கு வழிபடுங்கள். ஏற்றுக்கொண்டே நிறைவனை சரணடைந்தேன், இனி நீ எனக்கு பாதுகாப்புக்கூடிய நிர்ணயத்தை நீ பாதுகாத்துக்கொள். எந்த கேடும் மனிதனுடைய அறிவு நொடுங்கலாமல் பாதுகாத்துக்கொள் இறைவனை. நிச்சயமாக நான் நம்பிக்கை கொண்டேன். அருள் நிறைந்த வாழ்க்கையில் இன்று முதலாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள்.